புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை புதிய பெருங்குளத்தூர் இந்திய யோகா சங்கம் தமிழ்நாடு மாநில பிரிவு குழு செயலாளர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள் இன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் வரலாறு, சிறப்புகள், அதன் பயன்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு மா அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினமாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உடற்கல்வி மற்றும் யோகாவில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஆராய்ச்சி மட்டுமல்லாது பல்வேறு நிறுவனங்களிலும் பல்வேறு அமைப்புகளிலும் யோகாவின் மீது பல்வேறு பற்றுக்கும் காரணமாக சிறந்த வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக வரலாற்றில் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட முதல் யோகா பேராசிரியர் என்ற பெருமை மிக்கக்கூடிய இந்திய யோகா சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினராகவும் புதுதில்லி மற்றும் ஐபிஏ அதாவது இந்தியா யோகா அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில பிரிவின் செயலாளராகவும் விளங்கக்கூடிய 92க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள், அறிவியல் இதழ்கள், 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்டு பல்வேறு சிறப்புமிக்க படைப்புகளையும் உருவாக்கியிருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய மாநாடுகள், கருத்தரங்குகள், பட்டறைகள் என பல்வேறு பயிற்சி வகுப்புகளை பயனுள்ள வகையில் மக்களுக்கான விழிப்புணர்வையும் யோகா பற்றிய சிறப்பு அம்சங்களையும் நாடெங்கும் உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமையை மிக்கக்கூடிய அகில இந்திய வானொலி தொலைக்காட்சி சேனல்களில் 45 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை செய்துள்ள சிறந்த ஆசிரியர் விருது 2 முறை பெற்றுள்ளிருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பயனெழுத்து படைப்பாளி 2 முறை விருதுகள் என லயன்ஸ் கிளப் மூலம் இன்டர்நேஷனலில் சர்வதேச விருதுகளை வென்ற சென்னை பல்கலைக்கழகமாக கருதப்படக்கூடிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மீனாட்சி அகாடமியின் பேராசிரியர் தலைவர் முனைவர் மதிப்பிற்குரிய இளங்கோன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
இன்றைய தினம் சர்வதேச யோகா தினமாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாகவே மக்களுக்கு யோகா என்பது உடல் பயிற்சி சார்ந்தது மட்டுமல்லாமல் மன அமைதிக்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் யோகா பற்றிய மக்களுக்கான விழிப்புணர்வு என்பது கண்டிப்பாக தெரியப்படக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் யோகா என்றால் என்ன, உங்களுக்கான பல்வேறு அனுபவங்கள், யோகா துறையில் யோகாவுக்காக பல்வேறு சிறப்பு முக்கிய பணிகளை அறப்பணிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள், உங்களுடைய அனுபவம் மற்றும் அந்த துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
அனைவருக்கும் வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு குறிப்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச யோகா தின விழா 9வது நிகழ்வாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகெங்கும் உலக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக விடிவெள்ளியாக இந்தியர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடைதான் யோகா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமாக யோகா என்கின்ற ஒரு வாழ்வியல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஏறக்குறைய 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது தோன்றியதாக கருதப்படுகிறது. வேத காலத்தில்தான் இதனுடைய நுட்பங்களை எழுத்துப்பூர்வமாக நாம் அறிகின்றோம், ஆதாரப்பூர்வமாக நாம் அறிகின்றோம். சிவபெருமானவர்களைத்தான் முதல் யோகியாக, ஆதி யோகியாக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவராக நாம் அறிகிறோம். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய மனைவி பார்வதிக்கு யோகா பயிற்சிகள் செய்து காண்பித்ததாகவும் அதனை அவர் கடைபிடித்ததாகவும் அதற்கு பிறகு 7 சப்த ரிஷிகள் யோக பயிற்சிகளை சிவபெருமானிடமிருந்து இமயமலையில் கற்றுக்கொண்டதாகவும் அந்த சப்த ரிஷிகள் உலகெங்கும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று யோகாவை உலகெங்கும் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக பார்க்கின்றோம். அந்த வகையிலே அகஸ்திய முனிவர் தமிழகத்தினுடைய தென்பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கணத்தையும் யோக முறைகளையும் சித்த முறைகளையும் உலகத்திற்கு அங்கிருந்து அறிமுகப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த யோக வாழ்வியல் முறை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியதாக நாம் பார்க்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த யோக கலையை தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது தென்னகத்தை பொறுத்தவரை நாம் தொல்காப்பியர் கால அகஸ்தியர் காலத்திலிருந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து மற்றும் வள்ளலார் பாரதி போன்ற பெரும் படைப்பாளிகளுக்கு இந்த யோகத்துறையை பெருமைப்படுத்திய ஒரு பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த விதத்திலே இன்று அதாவது ஆதி காலத்தில் இந்தியாவில் மட்டும் இருந்த இந்த யோகத்துறையை புத்தர் காலத்தில் இந்தியாவினுடைய பாதி அளவிற்கு எடுத்து சென்ற பெருமை புத்தருடைய சீடர்களுக்கு உண்டு. தியானத்தின் மூலமாக அவருக்கு பிறகு ஷாஜஹான் என்கின்ற முஸ்லிம் மன்னருடைய மகன் தாரா என்பவர் உபநிஷங்களை தன்னுடைய பார்சிய மொழி பெயர்த்து அதன் பிறகு அது லேட்டின் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே அந்த இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்களுக்கு கூட இந்த யோகாவை பரப்பிய பெருமை உண்டு. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே வுட் ரூஃப் என்கின்ற ஒரு அறிஞர் அதாவது அவர் மிகச்சிறந்த ஒரு ஜட்ஜ் நீதிபதி அவர்கள் ஆங்கிலேய நீதிபதி இந்தியாவினுடைய யோக புத்தகங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது உலகெங்கும் எடுத்து சென்று பரப்பியவர் என்பதையும் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் விவேகானந்தர் கிருஷ்ணமாச்சாரியாருடைய சீடர் இந்திரா தேவி ஐயங்கார் அதைத் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதாவது தனித்தனியாக யோகா இருந்த ஒரு நிகழ்வை ஐநா சபையில் எடுத்துரைத்து 2014 ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 254 நாடுகளில் 200 நாடுகளுக்கு இந்த யோகாவை பரப்பிய பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு உண்டு. அந்த விதத்திலே 811 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் 230 கோடி மக்கள் இன்றளவும் யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த June 21ஆம் தேதி இந்த யோகா பயிற்சிகளை நிகழ்வுகளை வாழ்வியல் முறையை தவ முறையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த விதத்திலே சமீபத்தில் கூட சவுதி அரேபியாவில் இந்த யோக பயிற்சிகள் மிக பிரபலமாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். மார்வாய் என்று சொல்லுகின்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாரத தேசத்தின் சார்பாக வழங்குகின்ற பத்மஸ்ரீ விருதினை பெற்ற அந்த பெண்மணி சவுதி அரேபியாவில் ஏறக்குறைய 10,000 அவருடைய நாட்டு மக்களுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் 700 யோக ஆசிரியர்களையும் உருவாக்கி இன்று சவுதி அரேபியா முழுக்க ஏறக்குறைய 11 நகரங்களில் இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த விதத்திலே ஆதி காலத்திலிருந்து இன்று வரை ஏன் நாளை கூட இந்த யோக முறை ஒரு வாழ்வியலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த யோகா என்கின்ற சொல் யுஜ் என்கின்ற சமஸ்கிருத மொழியிலிருந்து பிறந்ததாகும். இணைத்தல் என்று பெயர். அதாவது உடல் மனம் மற்றும் ஆன்மா இவற்றை ஒருங்கிணைத்து ஒரு மனிதனை மாமனிதனாக்கக்கூடிய ஒரு தவ முறையை தான் நாம் யோகா என்று சொல்கின்றோம். அந்த விதத்திலே இன்று உலகெங்கும் பாராட்டப்படுகின்ற வகையிலே இது பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் யோகாவை அறிமுகம் செய்யும் பொழுது இந்த யோகா உடல் நலத்திற்கு மட்டும் சிறந்தது அல்ல. நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரு வழிமுறை என்றும் எடுத்துரைத்ததன் காரணமாக யோகா, யோகா தெரபி என்கின்ற இந்த முறைகள் இப்பொழுது மிகவும் பிரபலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இன்றளவும் யோகா பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய பயன்கள் தான். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைக்கு ஒரு இலக்கண இலக்கிய சிறப்பு இருக்க வேண்டும், வணிக சிறப்பு இருக்க வேண்டும், தொல்லியல் சிறப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துறை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இலக்கிய சிறப்பு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வேதங்களை சொல்லலாம், நம்முடைய உபநிஷங்களை சொல்லலாம், இதிகாசங்களை சொல்லலாம், பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சூத்ராஸ், திருமூலர் எழுதிய திருமந்திரம் ஆகிய மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் இலக்கிய வடிவாக நமக்கு இன்றளவும் பயனளித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போல வணிக நோக்கத்திலும் ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய உலக அளவில் 105 பில்லியன் டாலர் தொழில் துறை முறையாக இந்த யோகா விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அமெரிக்க நாட்டில் மட்டும் 37 பில்லியன் டாலராக இருக்கிறது அதனுடைய வளர்ச்சி, வணிக வளர்ச்சி. இந்தியாவை பொறுத்தவரை 15 பில்லியன் டாலராக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த விதத்திலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் வணிக நிகழ்வுகளும் நடைபெறும். அந்த விதத்திலே யோகா இலக்கிய சிறப்பை மட்டுமல்லாமல் வணிக சிறப்பையும் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அதே போல தொல்லியல், அதாவது மிகவும் பழமையானதாக இருக்க வேண்டும், ஒரு துறை இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த விதத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகத்தில் யோகா மிகவும் பிரபலமாக இருந்திருக்கிறது என்பதற்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இங்கிலாந்து நாட்டின் நிலைய ஜான் மார்ஷல் என்பவர்தான் 1922 அந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் ஒட்டிய பகுதிகளில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது ஏதோ இன்றுதான் புதைக்கப்பட்டது போல இருக்கின்ற பீங்கான் தட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பீங்கான் தட்டுகளில் சிவபெருமான் தியானம் செய்வதாகவும் அவரை சுற்றி வன விலங்குகள் எல்லாம், கொடிய விலங்குகள் எல்லாம் அமைதியாக அமர்ந்திருப்பதையும் அந்த பீங்கான் தட்டில் நாம் பார்க்கின்றோம். அவரும் அவரது துணைவியாரும் பல்வேறு யோக பயிற்சிகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக சிவபெருமானும் பார்வதி அவர்களும் யோக பயிற்சிகள், யோக ஆசனங்கள், மூலபந்தாசனா, பதகோதனாசனா போன்ற ஆசனங்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பீங்கான் தட்டுக்களாக நமக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்ததன் மூலமாக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பாகவே இது மிகச் சிறப்பான ஒரு துறையாக வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். அந்த விதத்திலே இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் பல்வேறு பலன்களை கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது உடல், மனம், பிசிக்கல், மென்டல், மாரல், சோசியல், இமோஷனல், கல்ச்சுரல், வைட்டல், எஜுகேஷனல், ஆக்குபேஷனல் என்று சொல்லக்கூடிய பல பிரிவுகளில் இதற்கான நன்மைகளை பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்கிறோம், அதாவது கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவனும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் எல்லா நல்ல குணங்களை கொண்டிருந்தாலும் அவனும் அவனை நாம் ஸ்பிரிச்சுவல் மேன் என்றுதான் சொல்கின்றோம். அந்த விதத்திலே ஸ்பிரிச்சுவாலிட்டியை வளர்க்கக்கூடிய வேல்யூஸ் வளர்க்கக்கூடிய வெர்ச்சுஸை வளர்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த யோக பயிற்சிகளில் நமக்கு கிடைக்கின்றன. அதே நேரத்திலே இந்த உடல் தான் எல்லாத்துக்கும் பேஸ், பவுண்டேஷன் என்று சொல்கிறோம், ஆதாரம் என்று சொல்கிறோம். அந்த விதத்திலே நம் உடல் சிறப்பாக இயங்குவதற்கு ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடியவைகள் முக்கியம், புரோட்டீன்ஸ் என்று சொல்லக்கூடியவைகள் முக்கியம், அவைகள் உருவாக்குகின்ற ஹார்மோன்ஸ் முக்கியம். அந்த ஹார்மோன்ஸ் உருவாகுகின்ற காரணத்தினால் இரத்த ஓட்ட மண்டலம் மிக சிறப்பாக செயல்படும் பொழுது அவை நம் உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களை மிக சிறந்த முறையிலே செயல்பட வைப்பதற்கு இந்த யோக பயிற்சிகள் பயனளிக்கின்றன. அந்த விதத்திலே ஜீன்ஸ் பியூரிஃபை ஆகும் போது, அது சுத்தப்படுத்துகின்ற போது நம்முடைய ஆன்மாவும் சுத்தப்படும். ஆக கீழிருந்து வந்தோமேயானால் நாம் இந்த யோக பயிற்சிகளையும் சரிவிகித உணவுகளையும் நாம் சரியாக எடுத்துக் கொள்ளுகின்ற போது நம்முடைய செல்கள் சிறப்பாக செயல்படும். செல்கள் சிறப்பாக செயல்படும் போது இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும். இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் பொழுது ஹார்மோன்ஸ் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். அவை புரோட்டீனையும் ஜீன்ஸையும் மேம்படுத்தும். பயாலஜிக்கல் கிளாக், சிர்காடியன் ரிதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் கடிகாரத்தை மிகச் சிறப்பாக வைத்திருக்க இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறேன். அது ஆதி காலத்திலும் சரி, மத்திய காலத்திலும் சரி, நவீன காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, குறிப்பாக இந்த யோக பயிற்சிகள் உலக அளவில் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கரோனா காலத்தில் எந்த அளவிற்கு இந்த மனித குலம் பாதிக்கப்பட்டது என்று தெரியும். அந்த கரோனா டயத்தில், அந்த காலகட்டத்தில் உலக அளவில் பல்வேறு பல கோடி மக்களை காப்பாற்றிய சிகிச்சை முறைகளில் யோகாவும் ஒன்று என்பதை பார்க்கின்றோம். யோக பயிற்சிகளான மகராசனம், தியானம், லிங்கமுத்ரா, டயஃப்ரமிக் உதரவிதான சுவாச பயிற்சிகள், இவைகள் எல்லாம் உலக அளவில் மிக பிரபலமாக எல்லோராலும் செய்யப்பட்டு பல லட்சக்கணக்கான உயிர்களை பாதுகாத்த பெருமை இந்த யோக பயிற்சிகளுக்கு உண்டு. அதே நேரத்திலே உணவு முறைகளும், அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் யோக பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அந்த அளவிற்கு உணவு பழக்க வழக்கங்களும் நமக்கு தேவைப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் 83% வியாதிகள் உணவு, சரியான உணவு இன்மையால், சரியான உணவை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் வருகின்றன. ஏறக்குறைய அது அலசியராகட்டும், திருமூலராகட்டும், 4,448 விதமான வியாதிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த வியாதிகளுக்கெல்லாம் யோக துறையில் உணவு பழக்க வழக்கத்திற்கு மிகச்சிறந்த பங்கு உண்டு. அந்த 83% வியாதிகளை உருவாக்குகின்ற சரியான உணவை நாம் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நமக்கு இந்த வியாதிகளில் கொண்டு விடும் என்பதை பார்க்கிறோம். அந்த விதத்திலே அதுவும் நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற அந்த உணவு வகையில் 97% உணவுகள் ஆரோக்கியமானதாக இல்லை என்பதையும் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே ஒரு சிறப்பான சாத்வீக உணவுகளை, அதாவது தானியங்கள், பருப்பு வகைகள், கொட்டை விதை வகைகள், தேன், காய்கறிகள், பழங்கள், பால், பால் சார்ந்த பொருட்கள் ஆகியவையெல்லாம் சாத்வீக உணவில் வரும். அந்த வகையிலே சாத்வீக உணவுகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உலக அளவில் கரோனா காலத்தில் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது காரணம் என்னவென்று சொன்னால் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ரெட் மீட் என்று சொல்வார்கள், அதாவது பதப்படுத்தப்பட்ட மாமிச வகைகளை அவர்கள் இந்தியர்களை விட 20 மடங்கு அதிகம் எடுத்துக் கொள்கின்ற காரணத்தினால்தான் மேலை நாட்டு கரோனா பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இறந்து போனதை பார்க்கின்றோம். அவர்களை விட நாம் 4 மடங்கு அதிகம் காய்கறிகள், பழங்கள் எடுத்துக் கொள்வதால் தான் அந்த நோயிலிருந்து நாம் அதிகம் பாதிக்கப்படாமல் இருந்தோம். அந்த விதத்திலே யோக பயிற்சிகளுக்கும் உணவு முறைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்த அரிசி சாதம், தயிர் சாதம், இட்லி, டீ, சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள், ரசம் போன்ற இந்த உணவு வகைகள் எல்லாம் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு உணவு முறை தமிழக உணவு முறை என்பதை, தென்னிந்திய உணவு வகை இந்திய உணவு வகை என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே ஒரு பல நன்மைகளை, இப்ப நீங்க வந்து உதாரணமாக உடற்பயிற்சிகள் என்று சொன்னால் கிரியைகள் என்று சொல்லுவோம், உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், உடலை பதப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், பௌனமுத்தாசன சீரீஸ் என்று சொல்லுவோம், சூரிய நமஸ்காரம், ஆசனம், பிராணாயம், முத்ரா, பந்தங்கள், தியானம், இவைகளெல்லாம் யோக பயிற்சிகளில் அடங்கும். இந்த மந்திரங்கள், தியானங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவை நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம், முக்கியமாக ஹைப்போதாலமஸ் என்று சொல்லுகின்ற அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் என்று சொல்வோம், அலைகளை, மின் தூண்டப்படுகின்ற அந்த அலைகளை சீராக வைத்துக் கொள்வதற்கு பிரேயர்ஸ், அதாவது மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே உடலை பதப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்யும் போது உடல் இலகுவாகும் என்பதையும் பார்க்கின்றோம். குறிப்பாக சூரிய நமஸ்காரங்கள், ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்முடைய ஹார்மோன்கள் மிக சீராக செயல்பட்டு உடல் உறுப்புகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் இந்த ஆசனங்கள், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும், ஏனென்றால் இரத்த ஓட்டம் இல்லை என்பதால் தான் நமக்கு 80 விதமான வியாதிகள் வருகின்றன. அந்த 80 விதமான வியாதிகளை நாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால், வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய நமஸ்காரமும் ஆசனங்களும் மிகவும் பயனாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதற்கும் மேலானது பிராணாயம பயிற்சிகள். ஆக்கைக்கு அழிவில்லை என்று சொல்லுகிறார் திருமூலர், பளிங்கொத்த காயம் என்று சொல்லுகிறார் திருமூலர். அதாவது மரத்தை எப்படி கோடாலி வெட்டுகிறதோ அதே போல நோய்களை வெட்டுகின்ற கோடாலியாக பிராணாயம பயிற்சிகள் இருப்பதாக நம்முடைய யோக ரகசியா என்று புத்தகத்தை எழுத நாதமுனி அவர்கள் தெரிவிக்கிறார். அந்த விதத்திலே ஒரு நங்கூரம் பாய்ச்சப்பட்ட ஒரு நதியில் இருக்கக்கூடிய படகு போல அந்த நங்கூரத்தை ஈடாக இருக்கக்கூடிய இந்த பிராணாயம பயிற்சிகள் நம்மை மென்மேலும் எந்த வியாதியிலும் வராமல் தடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. அந்த விதத்திலே எல்லா, அதாவது மந்திரங்கள், உடலை பதப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், இவைகளெல்லாம் செய்யக்கூடிய நன்மைகளையும் செய்து கொண்டு அதற்கும் மேலாக வியாதிகள் வராமல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அந்த தன்மை நம்முடைய பிராணாயம பயிற்சிகளுக்கு உண்டு. அதே போல தியானம் அதைவிட முக்கியமானது. யோக பயிற்சிகளிலே மிகச்சிறந்த பயிற்சி தியானம் என்று சொல்லுகிறது பகவத்கீதை. அந்த தியானம் செய்யும் பொழுது நம்முடைய ஜீன்ஸ் எல்லாம் சீராக செயல்பட தொடங்குகின்றன. உயிரி கடிகாரம் என்று சொல்லுகின்ற பயாலஜிக்கல் கிளாக் சிறப்பாக செயல்படுகிறது. ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகிறது. அதாவது அனைத்து யோக பயிற்சிகளும் செய்வதை விட மேன்மையான ஒரு நிலைக்கு, மனிதனை மாமனிதனாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த யோக பயிற்சிகளுக்கு உண்டு, குறிப்பாக தியானத்திற்கு உண்டு. அதனால்தான் அது இயேசு கிறிஸ்துவாகட்டும், முகமது நபிகளாகட்டும், புத்தராகட்டும், அனைவராலும் விரும்பப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பயிற்சி முறைதான் தியானம் என்று சொல்கிறோம். அந்த விதத்திலே யோக பயிற்சிகளுக்கும் உணவு முறைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவற்றை நம்மோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அரை மணி நேரம் யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஒரு மிகச்சிறந்த யோக ஆசிரியருடைய மேற்பார்வையில், ஏனென்று சொன்னால் எல்லா யோக பயிற்சிகளும் எல்லோருக்கும் பொருந்தாது. குழந்தைகளுக்கு என்று தனியாக பயிற்சிகள் இருக்கின்றன, மாணவ மாணவிகளுக்கு தனியாக இருக்கின்றன. அடல்ஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய வயதினருக்கு பயிற்சிகள் இருக்கின்றன, முதியோர்களுக்கு பயிற்சிகள் இருக்கின்றன, பெண்களுக்கு என்று பயிற்சிகள் இருக்கின்றன. அவர்களுடைய தாய்மை காலத்தில் கூட என்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இருக்கின்றன. அந்த விதத்திலே அந்த பயிற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக உணவு வகைகள் என்று சொல்லும் பொழுது, ஒரு குழந்தையை முதல் 5 வருடத்திற்கு நல்ல உணவை கொடுத்து வளர்த்து விட்டால் அது வாழ்நாள் கூட ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தினம் ஒரு கீரை வகையை எடுத்துக்கொண்டால் 11 ஆண்டுகள் அதிகமாக வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதை கூட நீங்க வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோட முடிச்சிடக்கூடாது. எந்த ஒரு உணவை எடுத்துக்கொண்டாலும் 20 நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும். அப்பதான் அந்த பிரெயின் சிக்னலிங் கிடைக்கும். போதும்னு சொல்லும், அல்லது இன்னும் கொஞ்சம் எடுங்கன்னு சொல்லும். அப்ப அந்த பிரெயின் சிக்னலிங் இருக்கணும்னா நம்ம மெதுவாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல காலை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாம் அந்த சத்துக்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே போல இரவு கூட நீங்கள் 7:30 மணிக்கு முன்பாக இந்த உணவு டின்னர் இரவு நேர உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்ற அந்த மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் நம்முடைய வாழ்நாள் அல்லது நம்முடைய வாழும் முறை சரியாக இல்லை என்றால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவோம். அதாவது கார்டிசால் என்கின்ற அந்த ஹார்மோன் தான் இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற அது அதிகமாக சுரந்தால் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். செரட்டோனின் என்கிற ஹார்மோன் குறைவாக உருவானால் ஸ்ட்ரெஸ் உருவாகும். மெலட்டோனின், இரவில் அதிகம் சுரக்கக்கூடிய மெலட்டோனின் என்கின்ற ஹார்மோன் குறைவாக இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் என்கின்ற பிரச்சனை எல்லாம் வரும். ஏறக்குறைய 189% இந்தியர்கள் ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்படுகிறார்கள். 86% உலக மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆக உடல் ரீதியாக மனம் ரீதியாக நம்முடைய வாழ்வியல் ரீதியாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த சிறப்பான முறையிலே மனிதனை மாமனிதனாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆளுமை திறன்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நடத்தை இறைவனுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யோக பயிற்சிகளும் சரியான உணவு வகைகளும் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை இந்த நேரத்திலே நாம் நம்மில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
மக்களுக்கான கேள்விகள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு சிறந்த பதிலை, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை எழுப்பக்கூடிய, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான சிறந்த கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ அதனை தொடர்ந்து மேலும் சில கேள்விகள் என்னவென்றால், இப்போ யோகாவை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், மற்றும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அனைத்து கேள்விக்கும் பதில் அளித்து விட்டீர்கள், இருந்தாலும் கூட எந்த நேரத்தில் நாம் யோகா செய்ய வேண்டும், இந்த பெண்களை பொறுத்தவரையில் இந்த மாதவிடாய் மற்றும் கர்ப்பமான காலங்களில் யோகாசனம் செய்யலாமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
யோக பயிற்சிகள் என்பது காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க நைட்டு சாப்பிட்டிருப்பீங்க, நைட்டு சாப்பிட்ட உடனே அது ஜீரணமாகி அதனுடைய சத்துக்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் காலை பொழுதாக, அதிகாலை பொழுதாக இருக்கும். அந்த விதத்திலே அந்த நைட்டெல்லாம் கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் ஜீரணிக்கப்படும். அதே நேரத்தில் ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் உடலில் இருக்கும். அப்பொழுது நீங்கள் அப்படி உடற்பயிற்சிகளையோ அல்லது யோக பயிற்சிகளையோ விடியற் காலையில், அதிகாலையில் நீங்க செய்யும் பொழுது அந்த ஃபேட்டும் அந்த கண்டென்ட்டும் கரையும் என்பதை பார்க்கின்றோம். அப்ப உடல் ரொம்ப சீராக இருக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். அதே நேரத்திலே நல்ல அந்த ஓசோன், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இந்த அந்த நேரத்திலே யோக பயிற்சிகள் செய்யும் போது, அதிகாலையில் செய்யும் போது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கார்டிசால் என்கின்ற ஹார்மோன் அது வந்து நம்ம நாள் முழுவதும் உழைப்பதற்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, எனர்ஜிக்கு உதவக்கூடியது அந்த கார்டிசால். அந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் விடியற்காலை 4 மணி. அப்ப நீங்க அந்த விடியற்காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தா டைம் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் பயிற்சிகள் செய்யும் பொழுது நான் வாழ்நாள் அந்த நாள் முழுவதும் நீங்கள் மிக சிறப்பாக இருப்பீர்கள் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்கிறார்கள், ஜிம்முக்கு சென்று பயிற்சிகள் செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் யோகா செய்ய வேண்டாமா அல்லது அவர்களுக்கும் வேண்டுமா என்று சொன்னால், அதுபோல பயிற்சி எடுத்தவர்கள் கண்டிப்பாக அந்த பயிற்சிகளை முடித்துக் கொண்டு தியான பயிற்சிகளை செய்ய வேண்டும். இப்ப கூட சில காலத்திற்கு முன்பாக பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலோ அல்லது பத்திரிகையிலோ நாம் படித்திருப்போம், உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அவர்கள் இதய துடிப்பு நின்று போவதால் இறந்து போகிறார்கள் என்று. அதாவது கேட்ட காலமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகம் சுரப்பதால் நிகழ்கின்ற அந்த இறப்புகள், அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தியான பயிற்சிகளை செய்து உடலை தளர்வடைய செய்து பிறகு அவர்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் அல்லது மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். பெண்களை பற்றி கேட்டீர்கள், பெண்களுக்கு என்று அதே நாம் முன்பு சொன்னது போல குழந்தைகளுக்கு இருக்கிறது, தாய்மார்களுக்கு இருக்கிறது, வயதானவர்களுக்கு இருக்கிறது, மாதவிடாய் காலத்தில் கூட என்ன யோக பயிற்சிகள் இருக்கிறது, அதாவது அது இருக்கிறது என்று இருக்கிறது, அந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். எப்பொழுதும் செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடாது. அப்ப ஒரு பெண் என்று சொல்லுகிற போது அது பியூபர்டி வளரும், பியூபர்டி அட்டைன் பண்ணுவதற்கும், அட்டைன் பண்ணாமல் அது தாமதமானால் அதற்கும் சூரிய நமஸ்காரங்கள் மிகச்சிறந்த பயிற்சிகளாக இருக்கும். அதே போல பிரெக்னன்சி டயத்தில், தாய்மை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் 3 மாதங்கள் என்ன பயிற்சிகள் செய்யணும், அடுத்த 3 மாதங்கள் என்ன பயிற்சிகள் செய்யணும், கடைசி 3 மாதம் என்ன பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு பயிற்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல குழந்தை பெற்ற பிறகு முதல் மாதவிடாய் வருகின்றவரை என்ன பயிற்சிகள் செய்யணும், அதற்கு பிறகு என்ன பயிற்சிகள் எல்லாம் செய்யணும் என்றும் இருக்கிறது. அதனால் அதற்கேற்ப யோக நிபுணர்களை கொண்டு நீங்கள் உங்களை வடிவமைத்துக் கொள்ளலாம் இந்த பயிற்சிகளை எல்லாம். ஏனால் இப்பொழுது மருத்துவ அலோபதி மருத்துவத்திலேயே பெண் டாக்டர்ஸ் எல்லாம் யோக பயிற்சிகள் நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு யோக பயிற்சிகள் அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கும். அனைத்து வகைகளும் பிறந்தது முதல் இறக்கும் வரை என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் என்று விரிவாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகம் இன்றைய நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப யோகாவின் வரலாறு, தோற்றம், இலக்கிய சான்று என, அகலாராய்வு சான்று என பல்வேறு சான்றுகளை எடுத்துரைத்தீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் படிப்பு என்பது ஒரு சிறந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கல்வி உயர்கல்வி என படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டதை போலவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுப்பின் பிறகு யோகா என்பது உலகளாவிய அனைத்து நாடுகளிலும் அனைத்து இடங்களிலும் மக்களுக்கான ஒரு பயனுள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது யோகாவை பற்றிய படிப்புகள், உயர்கல்விகள் இளைஞர்களுக்கு எந்த அளவில் வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, எந்தெந்த துறைகளில் நாம் வந்து கல்லூரிகளில் இணைந்து இந்த யோகாசனம் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம், அப்படி அதை சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவார்ந்த செய்திகளை சொல்ல முடியும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
அதாவது குழந்தைகள், மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் இவர்கள் எல்லாம் இந்த கோவிட் டயத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடத்தையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது இப்ப நீங்க நீரழிவு நோயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது 10 கோடி பேருக்கு இருக்கு இந்தியால, 13 கோடி பேருக்கு எப்ப வேணாலும் வரக்கூடிய நிலையில் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் டயத்துல உடல் உழைப்பு அதிகம் இல்லாத காரணத்தினால் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக யார் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த மாணவ மாணவிகள் தான், பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தினமும் 35 தற்கொலைகள் இந்தியாவில் நடைபெறுகிறது இந்த இளைஞர்களால, மாணவர்களால. மாணவ பருவம், கல்லூரி பருவம் இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தினமும் 35 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த ஒரு நடத்தையில் ஒரு மிகப்பெரிய மனவெழுச்சி முதிர்ச்சி என்று சொல்கிறோம் எமோஷனல், இதுல எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால நம்ம என்ன முக்கியமாக இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், இந்த பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யோக பயிற்சிகளை ஒரு 20 வயது வரை நீங்கள் அவர்களை நல்லவர்களாக வாழ வைத்து விட்டால், அதற்கு பிறகு நீ கெட்டுப்போ என்று சொன்னால் கூட கெட்டு போக மாட்டான். அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூட மாணவர்கள் இந்த சூரிய நமஸ்காரம், அடுத்ததாக காயத்ரி மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, நாடி சோதனா பிரணாயம் என்று ஒன்று ஒரு பிரணாயம் இருக்கிறது. இந்த மூன்று பயிற்சிகளையும் அவர்கள் ஒரு 20 நிமிடம் குறைந்தது தினமும் எடுத்துக்கொண்டால் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல மாணவனாக இருப்பார்கள் என்பதை பார்க்கிறேன். அதே போல இளைஞர்களுடைய ஒரு எண்ணங்களும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அவர்களுக்கும் இந்த யோக பயிற்சிகள், இளைஞர்கள் என்று சொன்னால் யோக பயிற்சிகள் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளையும் அவர்கள் செய்யலாம். அதாவது 21 வயது வரை அவர்கள் அந்த பதப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், சூரிய நமஸ்கார், ஆசனங்கள், பிராணாயாமங்கள், முத்ராஸ், பந்தாஸ் போன்ற பயிற்சிகளை எல்லாம் செய்யலாம். மெடிடேஷன், தியானம் மட்டும் அவங்க கொஞ்ச நேரம் தான் செய்யணும். 20 நிமிஷம் செஞ்சால்தான் அறிவியல் பூர்வமான பலன்கள் கிடைக்கும். ஆனா அவங்க ஒரு 10 மினிட்ஸ் செய்யலாம். 21 வயசுக்கு மேல ஆனவர்கள் எல்லாரும் எல்லா பயிற்சிகளையும் செய்யலாம் என்பதை பார்க்கின்றோம். அதனால இந்த பயிற்சிகள், ஒரு சரியான உணவு வகைகள் எடுத்துக்கொண்டால் அவங்க என்ன மாதிரியான ஒரு தொழில் அல்லது படிப்பில் மிக சிறப்பாக விளங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவை எல்லாம் இயற்கையாகவே நடைபெறும் என்பதை பார்க்கும். அதே போல இந்த யோகா துறையை எடுத்துக்கொண்டால் இதற்கென்றே அந்த இளம்கலை படிப்புகள் இருக்கின்றன, முதுகலை படிப்புகள் இருக்கின்றன, ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அதிலும் சேர்ந்து மிக சிறந்த விற்பனராக ஆக முடியும். யோக துறையில் பொறுத்தவரை உலக நாடுகளில், வெளிநாடுகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது யோகா டூரிசம், யோகா சென்டர்ஸினுடைய இயக்குநர்கள், நிர்வாகிகள், யோகா மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிசிஸ், ஹெல்த் கேர், டேட்டா சயின்டிஸ்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டார்ட் அப், இது போல பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த துறைகளில் எல்லாம் யோக மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகள் உலக அளவில் கொற்றி கிடக்கின்றன என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு ஹார்வர்ட் பப்ளிக் ஹெல்த் மற்றும் ராயல் பிசிஷியன் அமைப்பு இரண்டும் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் தாவர உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், யோக பயிற்சிகள் செய்ய வேண்டும், நடைப்பயிற்சிகள் செய்ய வேண்டும், சமூகத்தோடு ஒன்றி அனைத்து மக்களிடமும் நன்றாக பழக வேண்டும், புகைபிடிக்காமல் இருக்க வேண்டும். இந்த 5 முறைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதனாக நீங்கள் வர வேண்டும் என்று உலக அமைப்புகளே தெரிவித்திருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய தினம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு சிறந்த கருத்துக்களை யோகாவின் பற்றிய, யோகாவின் வரலாறு, தோற்றம், இலக்கிய சான்றுகள் என பயிற்சியை எந்த முறையில் நாம் மேற்கொள்ள வேண்டும், யோகாவின் பலன்கள், நன்மைகள், உணவு பழக்க வழக்கத்திற்கும் யோகாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என இளைஞர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என யோகாவின் மகத்துவம் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்த பல்கலைக்கழகமாக கருதப்படக்கூடிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மீனாட்சி அகாடமி, யோகா அறிவியல் மற்றும் சிகிச்சை பீடம் பேராசிரியர் தலைவர் முனைவர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்களுக்கு புதுகை பண்புகளை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
நன்றி. வணக்கம் சார். Thank you.
நேர்களே, இதுவரை உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை புதிய பெருங்குளத்தூர் இந்திய யோகா சங்கம் தமிழ்நாடு மாநில பிரிவு குழு செயலாளர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள் யோகாவின் வரலாறும் சிறப்புகள் பயன்கள் குறித்து வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM9.1.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.